విహాయ సగతిర్జ్యోతి సురుచర్భుత భక్విభు రవిర్విరోచన సూర్య సవిధార విరోచన. నూతి ఏడావది శ్లోకం. 876వ నామ విహాయ సగతి. భగవానుడి నామకళ ప్రియార్హోర్హ ప్రియకర ప్రీతివర్ధన వరకం பார்த்தோம். அவர் எல்லாரிடத்தையும் பிரீத்தியை வளரும்படி பண்ணுறவர். ஆகையால் அவருக்கு பிரீத்தி வர்தனாங்கிற பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். இந்த பிரீத்தின்னு என்னது? எல்லோருக்கும் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நேசம். சர்வமும் யாரும் எல்லோரும் தன்னுடைய ஸ்வரூபத்தில் தனக்கு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இருக்கு. எப்பொழுதும் யாரும் பாருங்கள் எதை சொல்லும் பொழுதும் தப்பிதம் இருந்தால் இன்னொருத்தர் மேலே தான் போடுறான். தான் ரைட்டுங்கிற அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கு எல்லோருக்கும். தப்பு பண்ணினவனுக்கு கூட தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேங்கிறது தெரிஞ்சாலும் அப்படித்தான் பண்ண முடியும், வேறு சந்தர்ப்பம் இல்லையேன்னு சொல்கிறான். அப்போ தன்னிடத்தில் ஒரு பிரீத்தி, அலாதியான ஒரு பிரீத்தி எல்லோருக்கும் இருக்கு. அந்த பிரீத்திக்கு காரணம் என்ன? ஆத்மாவனிடத்தில் எல்லோருக்கும் பிரியஞ்சார். அதனால் பணத்திலையோ மற்ற எந்த பொருளையும் இருக்கக்கூடியதான பிரியத்தை விட ஆத்மாவில் பிரியம் எல்லோருக்கும் இருக்கு. அதனால் பகவானுக்கு பிரீத்தியை விருத்தி பண்ணுறதுனால அவருக்கு பிரீத்தி வர்த்தனாங்கிற பேர் சொல்லும். அதற்கு பிறகு அடுத்ததாக விஹாயசகதி, ஆகாசம் ஆசிரியமாக உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். விஹாயசம்னு சொன்னால் ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்தை ஆசிரியமாக உள்ளவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. ஆகாசம் எப்படி ஆசிரியமாக இருக்க முடியும்? ஏன்னா நிராசிரயரோ இல்லையோ, அவருக்கு நிராசிரயமாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு ஆகாசம் என்னவா ஆசிரியமாக இருந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வருது சாதாரணமாக. அப்பொழுது அதுக்கு சொல்கிறார், ஆகாசம் ஆசிரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆகாசம் எப்போ ஆசிரியமாக எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பகவான் இடத்துல அநேக பதார்த்தங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அநேக அவதாரங்களில். ஆனால் ஒரு அவதாரம் வாமனாவதாரம்னு பார்த்துருக்கோம். இந்த வாமனாவதாரத்தில் பகவான் பலி சக்கரவர்த்தியை 3 அடி கேட்டிருக்கார், 3 அடி பூமியை. அவர் முதல்ல சொன்னார், என்ன ஒருத்தர் கேட்ட பிறகு மறுபடியும் இன்னொருத்தரை கேட்கப்படாது அப்படின்னு நீங்கள் கேட்கணும், வெறும் 3 அடியை கேட்குறேன்னார். எனக்கு போகிற 3 அடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் கேட்பேன்னார். சரின்னு 3 அடியை கொடுத்தார். 3 அடின்னு சொன்னார், வேற யார் அடி எந்த அடின்னு சொன்னாரோ அவராக நினச்சிட்டுருக்க. இந்த குழந்தையினுடைய காலடி எப்படி இருக்கோ அதனோட 3 அடி. இவர் என்ன பண்ணினார், 3 உலகத்தையும் 1 பாதத்தினாலையும் அளந்து விட்டார். அப்படின்னா 1 பாதத்தினால பூமி முழுக்க, 1 பாதத்தினால திலோகம் முழுக்க அளந்திருக்கார். அப்படின்னா 2வது பாதம் ஆகாசத்தை முழுமையாக தான் அளந்து விட்டார். 3வது பாதத்துக்கு இடம் இல்லைன்னு தெரியும். அப்பொழுது பலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை கட்டினா போலையும் அவர் அப்படியே பாத்தாள கத்துக்கரிச்சா போலையும் நமக்கு அதை கேட்டுருக்கோம். இப்போ இந்த 2வது பாதத்துக்கு ஆசிரியமாக எது இருந்தது? ஆகாசம் தானே. அதனால விஹாய சகதி, விஹாயசம்னு ஆகாசம், ஆகாசத்தை ஆசிரியமாக உள்ளவர். பகவானுக்கு எதுவும் ஆசிரியம் இல்லை, பகவான் தான் எல்லோருக்கும் ஆசிரியமா இருக்கார். உலகத்தில் இருக்கிற அணுக்கிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா பொருளுக்கும் அவர் தான் ஆசிரியம், அவரிடத்துல தான் எல்லாமும் இருக்கு. இருந்த போதிலும் ஒரு அவதார விசேஷத்தில் அவர் ஆகாசத்தை தனக்கு ஆசிரியமாக வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு தெரியுது. இதனால விஹாயசகதி அப்படின்னு ஒரு விஹாயசம் கதி ஆசிரய அஸ்யா இது விஹாயசகதி இது நன்னா இருக்கு. ஆனா இன்னொரு அர்த்தம் பார்ப்போம். நமக்கு சாதாரணமாக பகவான் எங்கே காணப்படுகிறார் எல்லோருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா, அவர் காணப்படக்கூடியதான இடம் எல்லோருக்கும் இதயம். ஏன்னா ஹிருதயத்தில் தான் அவருடைய தரிசனம் ஏற்படும். காரணம் என்னன்னா, ஹிருதயத்தில் தான் உங்கள் மனசு இருக்கு. மனசு வேலை செய்யக்கூடியதான இடம் இது இதயம். மனசில் தானே நீங்கள் அவரை யோஜனை பண்ணுறேன். அந்த எண்ணங்கள்லாம் மனசில் தானே உண்டாகிறது தோணுகிறது. அப்பொழுது அந்த எண்ணங்கள்னால பிரதிபலித்ததான சைத்தன்யம் தானே பகவான். ஆகையால் எங்க இருப்பார்? இதயத்துல தான் தோணப்படும். அதனால்தான் நம்ம தியானம் பண்றதெல்லாம் இதயத்துல தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற. இப்படி ஹிருதயத்துல தியானம் பண்ணணும்னு சொல்றல, அந்த ஹிருதயத்துல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டார். அது சொன்னார், இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம் அத எரிதம் பிரம்மபுரம் வேதா. நம்ம சரீரத்துக்கு பிரம்மபுரம்னு பேரா? ஏன்னா பிரம்மம் காணக்கூடியதான இடம், காண தகுந்ததான இடம் இந்த சரீரம். இந்த சரீரத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர வேற எந்த சரீரத்திலையும் பார்க்க முடியாது. பஸ்வாதி சரீரங்களோ அல்லது பட்சியாதி சரீரங்களோ அவைகளில் நீங்கள் பார்க்க முடியாது. பகவான் இதில் பார்க்கலாம், இந்த மனுஷ சரீரத்தை தான். அத எதிதம் பிரம்மபுரம், அதில் தகரம் புண்டரீகம் வேஷ்மா. இந்த ஹிருதயத்தை, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சின்னதான தாமரை மொட்டு போன்றதான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற. தாமரை போட்ட அளவுக்கு தான் இருக்கு, அது தாமரை மொட்டு மாதிரி இருக்க தாங்கள் தியானம் பண்ண தொடங்கி நிலையானால் அது மலர்றதுன்னு. தாமரையானது மலர்றது, மலர்ந்த பிறகு என்னாருதுன்னு. அந்த இதழெல்லாம் மேலே வந்த இப்ப நடுவில் இருக்கிற பாகத்துல பகவான் தோன்றாரு. அதை எதிதம் தகரம் குண்டரேகம் வேஷ்மா தஹரோஸ்மின் அந்தராகாசா, அதுக்குள்ள சின்னதாக ஒரு இடவழி இருக்கு. அந்த தஹராஸ்மின்வேஷ்டவ்யம் எத்வாவ விஜிக்யாசிதவ்யம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடுங்கோ. தேடினா நீங்க பார்க்கலாம் தஹராகாச ரூபிணி. இதயத்துக்குள்ள தஹராகாசத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு வடிவம் காணப்படுறது, ஹிருதய புண்டரீகத்துல காணப்படுகிறது. நீலதோ இத மத்யஸ்தா வித்யுல்லே கேபாஸ்வரா அப்படின்னு அந்த இதய தாமரைக்குள்ள அந்த கார் நீளமாக இருக்கக்கூடியதான மேகம் போன்றதான ஒரு வர்ணத்தோடையும் மின்னல் போன்றதான ஒரு ஒளியோடதும் பரமாத்மா காணப்படுகிறார். அப்ப அவர் எங்க காணப்படுகிறார்? இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆகாசத்தில். அப்ப அவர் இருக்கும் இடம் என்ன? உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான ஆகாசம். அப்ப ஆகாசத்தை ஆசிரியமா வச்சுட்டு இருக்காரா? விஹாய சகதி. இப்ப எல்லோருக்கும் முன்னால நான் என்ன சொன்னேன், வாமனாவதாரத்தில் ஒரு அவதார விசேஷத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆசிரியமாக ஆகாசம் இருந்ததுன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இப்பொழுது சொல்லக்கூடியதான அர்த்தம் என்ன? எல்லா மனுஷியாளுக்கும் எப்பொழுதும் அவளுடைய இதயத்துல பரமாத்மா இருந்துட்டு இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஜர்ஜுன திட்டதி, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார் சுவாமியவர். பிராமயன் சர்வபூதானே யந்திராரூடாதி மாயையா, மாயையினால எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருக்கார் எல்லோரையும். நம்ம கவனிக்கல அவரை, அவர் ஏதோ வைகுண்டத்தில் இருக்கார், கைலாசத்தில் இருக்கார், அங்கே இருக்கார் நினைக்கிறேன். தவிர உங்க இதயத்துல தான் இருக்கார். திரும்பி இதயத்துக்குள்ள பார்த்தேன்னா பார்க்கலாம். கச்சித் தீர பிரத்யகாத்மானமைச்சது அமிர்தோ அமிர்தத்வமிச்சன். வெளிநோக்கி கோவில்ல பகவானை பார்த்தேன்னா புண்ணியம் வரும். பகவானுக்காக நினைச்சுட்டு பப்ளிக் சேவை பண்ணா புண்ணியம் வரும். ஆனா உங்க இதயத்துக்குள்ள பகவானை பார்த்தேனால் மோட்சம் வரும். உங்களுக்கு எது இஷ்டமோ அது பண்ணும். விவகாரம் என்ன? உள்நோக்கி பரமாத்மாவை பார்த்தேன்னா உங்களுக்கு மோட்சம் வரும், சம்சார பந்தமானது போகிவிடும். ஆகையால் அவருக்கு விஹாயசகதி அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். அதனால விஹாயசம் கதி ஆசிரயா அஸ்யாயிதி விஹாயச கதி விஷ்ணு பதம். சரி, ரெண்டாவது ஆதித்யோவா. பகவான் சூரிய ரூபமா இருந்துருக்க. பகவானுக்கு அநேக உருவங்கள் இருக்கு, அதில் சூரிய உருவமா இருந்துட்டுருக்கார். ஏன் சூரிய உருவமா இருந்துட்டுருக்கார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தி இருந்தால் தான் நம்மளால் எல்லா காரியமும் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, இந்த உடம்பில் மினியேச்சராக இருந்தாலும் சக்தி கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது. இருந்தாலும் அது வேணும் சார், சின்ன பேட்டரியாக இருந்தாலும். அதனால தான் உங்கள் கடிகாரம் ஓடுறது. ஆனால் அதுக்கும் சக்தி வேணுமா இல்லையோ? அதுவும் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதோ இல்லையோ? அதே மாதிரி தான் மனுஷியாளுடைய சரீரம் ரொம்ப சின்னதாக இருந்த போதிலும் அதுக்கும் தகுந்த சக்தி வேணும். அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், செல்ஃபோன் அப்பப்போ சார்ஜ் பண்ணுற பற்றியில் அதேபோல் நீங்களும் சார்ஜ் பண்ணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மித்ராய நமஹ, ரகவே நமஹ, பூர்ணே நமஹ, ரெண்டு கிழமை சூரிய நாமாக்களை சொல்லுங்க. அந்த ஆரோக்கியம் பாஸ்கர அதிச்சேத்ரியமிச்சேத்புதாசனாத். மனுஷனுக்கு ஆரோக்கியம் வேணுமையானா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஏன், எல்லோருடைய சக்தியும் திறமையும் அங்கே வச்சிருக்கு. அதனால போய் சூரிய ஒரு நமஸ்கார ஒரு மந்திரம் தெரியாது சார். பகவானுக்கு மந்திரம் வேண்டாம், உங்கள் பக்தி இருந்தால் போதும். பக்தியோடு சூரியனை ஒரு நமஸ்காரம் பண்ணுங்களேன். சூரியனை பார்த்து இதானே மாத்தியானிகத்தில் சொல்லிட்டு இருக்கா. மாத்தியானிகத்தில் ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்த்து அந்த முத்திரையை போட்டு சூரியனை பார்த்து ஹிருத்ரோகம் மம சூர்யா ஹரிமானம் ஜனாசயா, ஏ சூரியனே இதயத்தில் இருக்கிற ரோகங்கள்லாம் போக்கி விடுங்கோ. ஹரிமானம் ஜனாசயா, மஞ்சக்கமால வர்றாம பார்த்துங்கோ. இதெல்லாம் சொல்கிறதுன்னு அங்கே ஹிருத்ரோகம்னா வேற அர்த்தம், ஹார்ட் டிசீஸ்னு அர்த்தம் இல்லை. இதயத்தில் இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில், இன்னொருத்தன் நன்னா இருக்கானே நம்மளை விட ஒவ்வொன்றுக்கு போயிட்டே இருக்கானே இப்படின்னு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வேண்டாம். அதை போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது. இருந்தாலும் அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே பகவான் எங்கே இருக்கார், பகவான் இருக்கார் அங்கே. எதற்காகனா உங்களுக்கு எல்லாம் சக்தியை கொடுக்கறதுக்காக. அவரை தியானம் பண்ணினேன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உங்களுக்கு வேண்டியதான எல்லா சக்தியும் கொடுக்கணும், அதுக்காக பகவான் அங்கே இருந்துட்டுருக்கார். ஆகையால் சூரிய ரூபமாக அவர் இருக்கிறதுனால அவரை தியான் விஹாயசகதி, சூரியன் எங்கே போயிட்டுருக்கார், ஆகாசத்தில் போயிட்டுருக்கார். ஸோ பகவானுக்கு என்ன பேர், விஹாயசகதி, சூரிய ரூபமாக. இதான் ஹம்சஸ்ஸு ஜடத்வ சுரந்தரிக்ஷசத்தோதா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. வேடங்கள் அப்படியே ஆகாசத்துல ஒண்டியா போறார் அவர். ஏகாதசின்னு பேர் அவர். யாராவது அவரோட ஹெல்ப்புக்கு போவாளா, இந்த வாக்கிங்கு போறப்ப கூட வாங்க சார், துணையா இவன் போறதே தாண்டா. ஏன்டா போறேன்னா காலால நடந்து போறேன், டைம் போகலே போறேங்கிறோம். இதுக்கு இன்னொருத்தர் துணை வேற வேணும், இது சும்மா போகப்படாது பாருங்க. ஏதாவது குறிச்சுண்டே போகணும், வரப்ப ஏதாவது சாப்பிட்டு வரணும். இது நடக்க என்னடா இதுக்குன்னு டைமும் வேஸ்ட்டு இதுவும் வேஸ்ட். ஆனா ஆகாசத்துல சூரிய பகவான் இருக்காரு, அவர் ஏதாவது யாரையாவது துணைக்க கூட முடியுமா. அதனால ஏகரிஷி அப்படிப்பட்டதான பகவானா இருக்கார். ஆகையால் பகவானுக்கு விஹாயசகதி. பிறகு ஜோதிஹி, பகவானுடைய நமக்கள் அல்ல ஜோதிஹி. இன்னொன்று விஹாயசால்னா தபஸ்விகள்னு அர்த்தம். இந்த தபஸ்வி அவருக்கு ஏன் சார் விஹாயசகத்தின்னு பேர் வந்திருக்கு. தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா எல்லோரும் இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளை தான் தியானம் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு கதியா இருக்க, இதுக்கு முன்னால ஆசிரியம்னு சொன்னேன், இப்ப இல்லை அவருக்கு கதியா இருக்கார். யாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ, தபஸ் பண்ணிட்டு இருக்கா கூடியதான எல்லோருக்கும் அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறதுனால அவருக்கு விஹாயசகதி அப்படி நாலு அர்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானுக்கு ஜோதிஹி. சரி, இந்த ஜோதிஷ்ன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாதாரணமா வெளிச்சம் ஒளி இதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த நாம் பார்த்ததான ஜோதிஷ் அது என்ன சார் போக்கடிக்கிறதுன்னு, இருட்டை மட்டும்தான் போக்கடிக்கிறது. ஒளி வந்தா இருட்டு போறது இதான் நமக்கு தெரியும். இருட்டு போச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமும் காணப்படுகிறது. ஜெனரலா இப்படி சொல்றான். பொருளை பார்க்கணுமே ஆனால் என்ன வேணும் உங்களுக்கு, வெளிச்சம் வேணும். இது ஜெனரலா எல்லோரும் மனசுல வச்சுட்டு இருக்கிற பதார்த்தம். இதான் ரைட்டுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதுங்கிற அர்த்தம் நாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒளியானது உருவத்தை தான் பிரகாசிக்கிறது. விளக்கு எதை ஒழிக்கிறது, உருவத்தை தான் ஒழிக்கிறது. இருட்டா இருக்க இருட்டல உருவம் தெரியல, அது குடமா அல்லது வேற டேபிளா சேரா தெரியல. ஸோ இருட்டா வந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் வந்ததா என்ன தெரிஞ்சது உங்களுக்கு, பொருள்கள் தெரிஞ்சது. பொருள்கள் தெரிஞ்சதே தவிர மற்ற அதில் இருக்கக்கூடியதான வாசனையோ சுவையோ தெரியறதோ. வெளிச்சம் இருக்கு, அங்கே இருக்க ஒரு ஸ்வீட் இருக்கு, அது திரிப்பா இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ, தெரியாது. வெளிச்சம் இருந்ததுனாலதான் உங்களுக்கு வாசனை தெரியறதா, இல்லை அதை தொட்டு பார்த்தேன்னா இந்த ஸ்பர்ஷமானது வெளிச்சத்தினால தெரிகிறதா? அப்ப வெளிச்சம் என்ன பண்றது உங்களுக்கு? ஒளி, அந்த ஒளியானது உருவத்தை மட்டும், கலரை மட்டும்தான் பிரகாசிக்குது. ஆனா இங்க பரமாத்மா இருக்கார் பார்த்தீங்கள, அவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறார். உள்ளூர் உங்களுக்குள்ள இதயத்துல பரமாத்மா இருந்தாரே, ஆனால் கண்ணு உருவத்தை பார்க்கும், காது சொல்லை கேட்கும், அதே போலயே மூக்கு வாதனையை அறியும், நாக்கு சுவையை அறியும், கை ஏதாவது பிடிச்சுக்கும், கால் நடக்கும், எல்லாம் அவர் இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப என்ன, சூரியனோ சந்திரனோ அல்லது நெருப்போ மின்னலோ இவைகள் எல்லாம் ஒளிக்கிறது என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடியதான ஒளி எல்லாம் இங்க பரமாத்மா. அப்ப என்ன, எதாதி ஜகதம் தேஜா ஜகத் பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். என்னுடைய தேஜஸ், என்னுடைய ஒளி தான் சூரியன்ல இருக்கு, சந்திரன் இடத்துல இருக்க, மின்னல இருக்க, அக்னியில இருக்க, எல்லாமும் இது சாதாரணமா பாக்குறோம். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது, ஏனப்பா வெறும் ஒளியை மட்டும்தான் நினைக்கிறியா? இல்ல, எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான அந்த ஒளி பரமாத்மா தான். உருவத்தை மட்டும் ஒழிக்கக்கூடியதான ஒளி இல்ல, சப்தத்தையும் ரசத்தையும் ஸ்பர்ஷத்தையும் எல்லாவற்றையும் காட்டக்கூடியதான பேரொளி அது. ஆகையால் தான் அவரை சொல்லும் பொழுது தத்தேவ அஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே விரதம். ஜோதிஷிகளுக்கெல்லாம் அவர் ஜோதிஷ், சூரியன் சந்திரங்கிற ஜோதிஷ இல்ல, எதாவது ஒழிக்கணுமோ அத்தனைக்கும் அவர் தான். ஆனால் அவர் மிக சிறந்ததான ஜோதிஷ், ஆகையால் அவருக்கு வெறும்ன பேரு ஜோதிஷ். அதனால ஜோதிஷன்னு சொன்னா உருவத்தை மட்டும் ஒழிக்கிறது இல்ல, இருட்டையும் ஒழிப்பவர். சர்வமா இருக்கு இந்த தேஜஸ் லைட் இருக்க, இது இருட்டை ஒழிக்காது. ஏன்னா இதை கண்டா இருட்டு ஓடி போயிடும், இதுக்கு இது இருட்டைக்கு இது ஒழிக்கும். ஆனா இருட்டை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இருட்டு எப்படி சார் தெரியுது? வெளிச்சம் மட்டும்தான் இருட்டு போயிடுமே, இருட்டு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீர்கள்? இருட்டை ஓட்டாமலேயே இருட்டு இருக்குன்னு காட்டுற ஜோதிஷ் அது. நீங்க இருட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இது இருட்டுங்கிறது காட்டிக்கொண்டே இருந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் அவர் ஜோதிஷ். இந்த ஜோதிஷுக்கு சாதாரணமான ஸ்தலங்கள் இரண்டு, ஒன்னு சூரியன், இன்னொன்னு நெருப்பு. இந்த சூரியனின் நெருப்பும் மாத்தி மாத்தி இந்த ஜோதிஷ வச்சுட்டு இருக்க. அதனால்தான் வேதம் சொல்லும் பொழுது அக்னி ஜோதி ஜோதி அக்னி ஸ்வாஹா, சூரியோ ஜோதி ஜோதி சூரிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்ற. தஸ்மாத் திவா அக்னிர்ன ததிருஷே, வேற எதிர் வேதம் சொல்றது. காலமே நீங்க பார்த்தீங்களேன்னா நெருப்பு இருக்கு, நெருப்போட புகை இருக்கு, அந்த புகையானது நெருப்பை மறைச்சிவிடுறது அப்படிதானே? நிறைய ஜுவாலை இருந்தாலும் கால வேளையில ஜுவாலை நன்னா தெரியல, புகையானது அதை மறைச்சப்படுறது. ஆனா சூரியன் வந்து எல்லாத்த விட நெருப்பை விட நன்னா பிரகாசிக்கிறார். மத்தியான வேளையில ஒரு 11 மணிக்கு யாகம் நடந்துட்டே இருக்க, ஹோமம் நடக்கிறதுன்னா சூரியனுடைய ஒளி ஜாஸ்தியா இருக்க, அந்த அக்னி ஜுவாலையினுடைய ஒளி ஜாஸ்தியா இருக்க, சூரியனுடைய ஒளி தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ரிவர்ஸ் சார், சாயங்காலம் ஒண்ணு ராத்திரி பாருங்க, அதே ஹோமன் ராத்திரி நடந்தா சூரியனுக்கு ஒளியே ஒன்றும் கிடையாது, அக்னி ரொம்ப நன்னா இருக்கு. இது என்ன சார் கேட்கிறார். தஸ்மாத்தி வாசூர்யோனது அக்னி வேதம் சொல்றது. என்ன காலமே என்ன பண்ணுறது தெரியுமா? நான் இந்த சூரியன் என்ன பண்ணுறாராம், அக்னி நடுவில் இருக்கக்கூடியதான ஒளியை தான் பெற்றுக்கொள்கிறாராம். சரி, ராத்திரி என்ன பண்றாருனா, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது தன்னிடத்துல இருக்கக்கூடியதான ஒளியை அக்னி கிட்ட கொடுத்து விட்டு போறார். இந்த ஷிஃப்ட் எல்லாம் மாத்திக்கிற பத்தேல, அந்த சமயத்துல வாயின் கொடுத்துட்டு போவா இல்லையா, அது மாதிரி. அதனாலதான் நீங்க சந்தியாவந்தனம் பண்ற காலத்துல காலமே என்ன பண்ற, சூரியஸ்தமா மன்யுஷ்ட மன்யுபதை. சாயங்காலம் சந்தியாவந்தில அக்னிஷ்டமா மன்யுஷ்ட மன்யுபதை. என்ன சார் அது, மீதி மந்திரெல்லாம் கரெக்டா இருக்கு, அதை மட்டும் ஏன் சார் மாத்தின்றா இருக்கேன்னர். அது அப்படித்தான், ஏன்னா பகல்ல சூரியனுடைய ஒளியானது சாயங்காலத்துல அக்னிக்குள்ள போறது, சாயங்காலத்துல ராத்திரியெல்லாம் அக்னியில் இருக்கக்கூடியதான ஒளியானது சூரியன் இடத்துல இருக்கு. அதனாலதான் சூரியனும் அக்னியும் சந்திரனோட சேர்ந்து பகவானுடைய மூணு கண்கள் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சொல்லு பாருங்க, ஜோதிஹி ஸ்வதயேவ த்யோததே இதி ஜோதிஹி நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹா இதி மந்திரவர்ணாத். மந்திரமும் இப்படித்தான் சொல்றது. எப்படி? நாராயண பரோ ஜோதிஹி. இல்ல ஜோதிஷ நாராயணன் தான் பரோ ஜோதிஹி. ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அவர். அந்த ஆத்மா அவர் யார் சார்? ஆத்மா நாராயண பரஹா. அந்த ஆத்மா உங்க நாராயணன் தான். சோ நம்ம வேற எங்கேயோ போக வேண்டாம், உங்க ஆத்மா ஸ்வரூபத்தை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு விசேஷமாக சொல்றது. அப்படி இது மந்திரவர்ணாத். பிறகு சமஸ்த தேவதா ஸ்வரூப உத்தேசேன பிரவர்த்தேஷ்வபி கர்மது ஹுதம் புங்கே அல்லது புனத்தி இடிவா ஹுதபுக். அடுத்ததான் நாம ஹுதபுக், ஹோமம் பண்ணினதான பதார்த்தங்களை சாப்பிடுறவர். என்ன ஒரு மனுஷருக்கு சாப்பிடுறார் அப்படின்னு நம்ம சொன்னால் எதை சாப்பிட்டு இருக்கார்? யார் எதை ஹோமம் பண்ணினாலும் அதை அவர் சாப்பிடுறார். இது என்ன? அந்த இந்திரனுக்கும் அக்னிக்கும் யமனுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், பகவான் நாராயணன் சாப்பிட்டு இருக்கவே அப்படின்னு சொன்னா நன்னா இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஞாபகம் யஜ்ஞோவை விஷ்ணு, எந்த யஜ்ஞம் சொன்னாலும் அந்த யஜ்ஞத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? பகவான். ஆகையால் பகத் ஸ்வரூபமா இருக்கிறதுனால சொல்றேன், ஞாபகம் இருக்க சொல்றேன். இத சொல்லிட்டு அப்புறம் சொன்னா நல்லா இருக்கும். ஹுதபுக்கு ஹோமத்தை ஹோமத்துல போட்டதான பதார்த்தங்களை உட்கொள்பவர் அப்படின்னு இருக்க. ஹோமத்துல போட்ட பதார்த்தங்கள்லாம் அவரே உட்கொண்டார். மற்ற தேவதைகள் நீங்க கேட்டீங்கன்னா சார், ஆட்டுல பத்து பேர் சாப்பிட்டாங்க, ஒத்தனை சாப்பிட்டானா பீமசேன் மட்டும் ரொம்ப கட்டமா போயிடுமே, ஒன்றும் தெரியலையே அப்படி. இந்த சிவலீலார்ணவம்னு ஒரு கிரந்தம், அந்த பகவான் பரமேஸ்வருடைய லீலைகள்லாம் சொல்லக்கூடியதான கிரந்தம். இந்த திருவிளையாடல்ங்கிற பத்தில என்ன பண்ணினார் அம்பாள், மதுரா நகரத்தில் சோமசுந்தர பாண்டியன் இடத்துல அவ வீட்டில் பிறந்தா, பரமேஸ்வரன் பார்த்தார், சரி இவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விவகாரம் என்ன ஆச்சு. இந்த மாதிரி ராஜாவனுடைய பொண்ணுன்னு, அதனால செங்கோல் வேற ராணி எல்லாத்தையும் தன் கையில் வச்சுட்டு இருக்க, சரி விவகாரமாச்சே பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானமாச்சு வந்தாச்சு. அவ எல்லாம் அழிச்சுன்னு வாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்பறம் உங்களை வாழை எல்லாரையும் அழிச்சுன்னு வாங்க, எத்தனை பேர் வருவான்னு கேட்டான். இது நியாயமா? பரமேஸ்வரன் பையனாத்துல உங்க ஆத்துல எத்தனை பேர் வருவா, என்ன ரிசப்ஷனுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுமா இல்லையா விவகாரம் முழுக்க, நாம இத்தனை பேர் இருக்கோம் நமக்கு அவத்துல எத்தனை பேர் வருவான்னு பார்த்தா தானே போடணும்னு பரமேஸ்வரன் சொல்றார். கல்யாணம் ஆச்சுன்னா என்னோட ஆத்துக்காரி வருவா, இன்னும் கல்யாணம் ஆகல. ரிப்ளை எப்படி இருப்பதில்ல என்ன பண்றது? நமக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்க, அவர் அழைச்சின்னு வரேன் அப்படின்னு சார். இவ்வளவுதான் என்ன டோட்டலா? இவ்வளவுதான் சார். ரொம்ப குறைச்சலா பார்த்தாலாம் மீனாட்சி தேவி. என்ன இது, நம்ம ஏதோ கல்யாணம் பிக் பண்ணியாச்சு, இப்ப வித்ரா பண்ணிட்டா நன்னா இருக்காரு. ஏன்னா வேண்டிய ஆளுகள் யாரு உங்களெல்லாம் பத்து பேர்? ரெண்டே ரெண்டு பேர் சொன்னா என்ன, நன்னாவே இல்லையா விவகாரம் முழுக்க? பையனாதல வந்தேன்னு ஒரு நூறு பேர் வர வேண்டாமா? என்ன ஒருத்தர் யாரும் இல்லையே சார். இது என்ன இது, ஒரு கூட ஒருத்தர் வந்திருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார், இவரோட வந்திருக்கார். வர்ற காலத்திலேயே பசியா இருக்கு, பொண்ணு பார்க்கறது ஒரு பசியா இருக்கு பார்த்தாரு சார். போய் இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் இருப்பா அப்படிங்கிறது. இவன் என்ன பண்ணிடுறேன், பசி பசி பக்கத்துலயே காதை கட்டுட்டு இருக்க அந்த பையன். ஏ கட்டமே சும்மா இரு, கட்டோத்கட்சன் ஏ கட்டமே இரு சும்மா இருந்தார். கொஞ்ச நேரம் என்ன, அப்புறம் அந்த அம்மா கேட்டாலாம், என்ன ரொம்ப இது பண்ணிட்டே இருக்க, பசியா இருக்கு பாவம், சரி ஏதாவது கொண்டு போங்க வந்து அப்படியே சமையலுக்கு. நம்ம சாதாரணம் என்ன விடுவோம், ரிசப்ஷனோ ஏதோ அந்த முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஆகாரம் போடுற இடத்துல ஒரு ஹாலில் போடுவார். முதல்லயே வேணும்னா குழந்தைகள்னு சொன்னால் என்ன பண்ணுறது, சமையல் கட்டில் போய் தனியாக ஏதாவது கொடுங்கன்னு சொல்லுவோம். அதே போல் என்ன பண்ணேன்னா சமையல் கட்டுக்கு போங்க அப்படின்னு ராணி வச்ச ஒரு ஆளை வச்சு அனுப்புங்கன்னு இவர் சொன்னார். இவனை அடிச்சுட்டு போறேல சாரின்ட்டு சொல்லுவார். ஏன்னா இங்கே பரமேஸ்வரனுக்கு எது இருந்தாலும் அவர் பொறுத்துப்பார், ஆனால் கர்ப்பம் இருந்தால் மட்டும் பொறுத்துக்க மாட்டார். என்னடா பண்ணுறதுன்னார். என்ன பண்ணார் சார், ஏன் நினச்சார் இவர் பார்த்தார் அங்கே போய் பசினார், ஒரு தட்டு போட்டார், தட்டு போட்டு ஏதோ ரெண்டு லட்டு போட்டு வச்சா அவள்லாம் பார்த்தாளா, தட்டு இடெல்லாம் நமக்கு தெரிய வராது, காலால் எது தோசை தள்ளிவிட்டார். என்னாச்சுன்னார், கொண்டு வந்து கொடுத்தார், நீங்கள்லாம் கொண்டு வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டார். உள்ளே போனார், அப்படி தான் வரிசையாக தயார மூட்டை போட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கார், எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடாரு. இவன் போயிட்டு உள்ளே வச்சுட்டு இவன் வந்துவிட்டான் வேலைக்காரன். அங்கே என்ன ஆச்சுன்னார், அவர் பாட்டுக்கு வரிசையாக மகா வேகமாக சாப்பிட ஆரம்பித்தார். அங்கே 1000 பேருக்கு தயார் பண்ணியிருந்தான பொருள் எல்லாம் காணும், அப்படியே வேகமாக வெறும் சாப்பிட்றதில்ல, அப்படியே உள்ள பைப்பில் போடுற போல போகிறது. இது என்னாச்சுன்னா, அங்கேருந்து நேராக ஓடி வந்துவிட்டாராம். யார் சமையல்காரர், அம்மா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சேன், இன்னொரு 1:30 என்ன ஆகணும்னு சொன்னேன், இப்போ ஒன்றுமே காணோம், யாரோ ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கேன், அந்த பையன் என்ன மனுஷனா என்ன ஒன்றுமே புரியல உங்களுக்கு, எல்லாத்தையும் உள்ள சாப்பிட்டாங்க. அப்படியே மீனாட்சி மாதம் அப்படியே பார்த்தாலும், ஏன்னா உன்னை பெரிய சமையல்காரர்னு சொல்லித்தானே உங்களை போட்டேன். சமையல்காரருக்கு என்ன சார் லட்சணம்னு, இது போல் எமர்ஜென்சி வந்து மேனேஜ் பண்ணணும். ஒருத்தர் சாப்பிட்டு போயிட்டாரு, 6 மணியில் என்ன என்னமா பண்ண முடியும்னு சொன்னால் என்ன அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று பண்ணி யாரும் பண்ண வேண்டியதான் அப்படின்னாலும், சரி ராணிக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரின்னு ஓடி வந்தார். வந்து பார்த்தா இவர் பண்ணின தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டார், அதற்கு பிறகு இன்னும் பசி தீரலை அவருக்கு. என்ன பண்ணினார், அங்கே இருக்கக்கூடியதான மூட்டை மூட்டையாக அரிசி பருப்புலாம் அதை அப்படியே சாப்பிட்டார். ஒன்றுமே காணும், அங்கே வந்து பார்த்தா ஒன்றும் காய்கறி காணும், உப்பு காணும், நெருப்பு காணும், பருப்பு ஒன்றுமே இல்லை சார், வெறும் மூட்டை தான் இருக்குன்னு. நல்ல வேலை மூட்டையோடு சாப்பிடல. இதுமேல் ஏதாவது பொருள் இருந்தால் தானே சார் ஏதோ ஒன்று பண்ண முடியும். சார் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, தாகம்னார் அவர். அந்த பையன் தாகம்னா எவ்வளோ தீர்மானம் எவ்வளோ கொடுக்குறது, ட்ரம்மில் இருக்கிற தீர்த்தம் எல்லாம் காமிச்சார், அதெல்லாம் சாப்பிட்டாச்சுட்டார், குடிச்சாச்சுன்னு. கணத்தில் என்ன கணத்தை எட்டி பார்த்தேன்னா தீர்த்தம் எல்லாம் குடிச்சுட்டார், வெறும் கணம் தான் இருக்கு. நிறையாச்சு அவர் பார்த்தார், வேற ஒன்றுமே இல்லை, சாம்ப பரமேஸ்வராய நமஹ. அப்போ பரமேஸ்வர்கிட்ட ஓடி வந்தார், நீ எனக்கு ஆகாரம் போடுறேன்னு போனேன், சாப்பிட்டேன் ஆனால் பசி தீரலையேங்கிறானோ என்னமாங்கிற யார் மீனாட்சியை, இன்னும் நீங்கள் என்னமோ சாப்பாடு நிறைய பேர் வரலையேன்னு எங்களை சொன்னல, ஒரே ஒரு ஆள் தான் அழுதுன்னு வந்திருக்கேன், அவருக்கும் பசி போடுற போல போடலையே நீங்கள் அப்படின்னு பார்த்தா மீனாட்சி மாதா, வேற வழி இல்லை, சரணாகததி நார்த்த பரித்ராண பாராயணே. இப்போ சரணாகதி பண்ணுற 4 பேர் எதிர்க்க, கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துப்போம், அதான் அது கரெக்டாக. சரி வந்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பையன் இது பண்ணுறானே அவனுக்கு ஆகாரத்தை முன்னே ரொம்ப தாகமாக இருக்குங்கிறானே, அப்போ பரமேஸ்வரனே ஏதோ ஒரு வழி பண்ணுங்க, உங்கள் ஆள் தானே நேரம் என்ன சொன்னார், அப்போ நீ வெளியில் போய் நதி ஓடுறது, 2 நதியும் 2 கையால் இப்படி வச்சுட்டு தடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுங்கிறான். அப்படி சாப்பிட்டாராம். அதனால்தான் அந்த நதிக்கு வைகைன்னு பேர், வைகை நதின்னு ஏன் பேர் வந்தது, 2 கையும் வச்சு தீர்த்தத்தை சாப்பிட்டாராம். அப்பதான் அவருக்கு தெளிஞ்சிடும் ஆஹா ஓரளவுக்கு, அப்படி எல்லாவற்றையும் சாப்பிட்றவர். அதனால பகவான் இந்திரா சந்திராதி எந்த தேவதைகளுக்கு நீங்க ஹோமம் பண்ணினாலும் அத்தனையும் யஜ்ய வடிவமாக இருந்து கொண்டு சாப்பிட்ட கொண்டிருக்க. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ஹுத புக்கு, அக்னி பகவானுக்கும் ஹுத புக்குன்னு பேரு. ஆனா அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், அதை தான் வாங்கிட்டு தான் சாப்பிட்டு அந்த தேவதைகளுக்கு கொடுக்கிறார். நீங்க பேங்கில் போய் காசு கட்டுறேன் சார், கேஷியர் ஒருத்தர் தான் இருக்கார், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டினாலும் சரி, வேறு ஏதோ பில் கட்டினாலும், டிபாசிட் கட்டினாலும் சரி, சேவிங்ஸ் பேங்க் கட்டினாலும் சரி, யார் கட்டினாலும் அவன் வாங்கிக்கிறான். ஆனால் யார் யாருக்கு செல்லணுமோ அவனை கொடுக்கறானோ அந்தந்த அக்கௌண்ட்டில் போடுறானோ இல்லையோ, இது புரியுறதோ இல்லையோ, அதே மாதிரி தான் அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் ஒருத்தரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட போதிலும் அந்தந்த அவளுக்கு தகுந்ததாக அவள் அனுப்புகிற. ஆனால் எங்கள் நாராயணன் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறது தெரியுமோ, எல்லாத்தையும் தானே உட்கொள்கிறார், ஏன்னா இவன் எங்கே சொரூபம். ஆனால் என்னாச்சுன்னு, தான் உட்கொண்டதுனாலேயே அத்தனை தேவதைகளுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது, பூப்பாதோ யஸ்ய நாபிர்வய ததுன நில சந்திர சூரிய உச்சநேத்ரே. பூமி அவருக்கு பாதம்னு, சந்திர சூரியன்கெல்லாம் அவளுக்கு ரெண்டு கண்ணுன்னு. இப்படி சர்வ தேவதைகளையும் அவருடைய உடம்புலயே இருக்கும் பொழுது அவருக்கு கொடுத்தா தானே எல்லாமாகும். ரொம்ப பசிக்கிறதுன்னு அர்த்தம். பசிக்கிறதுன்னா எங்கே ஆகாரத்தை எங்கே போட்டுக்கணும்? வாயில தானே போட்டுக்கணும். எனக்கு நடக்கவே முடியல, காலெல்லாம் தோண்டு போயிடுத்த பசின்னு, சரி காலில் ஆகாரம் போட்டுட்டு பிரயோஜனம் உண்டோ? அது வயிற்றுல தான், வாயில தான் போட்டுக்கணும், அப்புறம் தான் காலுக்கு சரியா வரும். அதே போலயே எந்த தெய்வத்துக்கு நீங்க பண்றதா இருந்தாலும் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு தான் பண்ணணும். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? ஹூதபுக். இப்படின்னு ஹூதபுக்கு எல்லாவற்றையும் ஹோமம் பண்ணியதான பதார்த்தங்களை எல்லாம் தனதாக ஆக்கிக்கொள்பவர். இத சாப்பிடுறதுன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. வியாக்கரணத்துல வையாக்கரண பாணினிய போய் கேட்டேன், சாப்பிடுறதுன்னு என்னன்னு. வாயில போட்டுட்டு இந்த தொண்டையில ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும், அதை டக்குன்னு உள்ள போகணும். விழுங்கிறதுங்கிற, விழுங்கிறதுன்னா எப்படி? யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு? நம்ம பாட்டுக்கு வேகமா விழுங்கிட்டு இருக்கோமே, இந்த விழுங்குற டெக்னிக் யார் கத்து கொடுத்தா? முதல்ல ரொம்ப விஷயங்கள் நமக்கு தெரியாமலே வந்துருச்சு சார் விவகாரம். அது என்னவோ கலக்குங்கிறான் உள்ள போறது. அது அப்படியே படுத்துட்டா மறுபடியும் உள்ள இருந்து வெளியில வர்றதோ வரலையே? அது ஏதோ ஒரு மெக்கானிசம் தயார் பண்ணிட்டு இருக்கார் பகவான். அது கலாதத்தான சையோகானுகூல வியாபாரா. போஜனம்னா என்ன இருக்கும்? கழுத்துக்கு கீழே இந்த நீங்க உட்கொள்ள வேண்டியதான பொருள் எப்படி போய் சேருமோ அதுக்கு தகுந்ததான ஒரு செயலை பண்றதுக்கு அது தேவைப்படுறது அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரியே இந்த போஜனம்னு என்ன? தனதாக ஆக்கி கொள்வது. டப்பால தோசை வச்சுட்டு இருக்கா, அழகான ஒரு நாலஞ்சு தோசை அதெல்லாம் போட்டு ரெடியா இருக்கிற மூடாக முடியலாம். இப்ப அது என்ன? அது உடம்புக்கு தொடாம இப்படி பழைய நாள்ல அப்படி உடம்புக்கு தொடாம என்ன பத்தாட்டு அப்படின்னு வச்சுட்டு போயிட்டு இருக்கு. மத்தியானம் என்ன பண்ணினா அதை கழிட்டு விட்டு உள்ள போட்டான். உள்ள போட்ட பிறகு இப்ப என்ன? இப்ப தோசையானது இது தோசைன்னு இருந்தது, உள்ள போன பிறகு நான் ஆயிட்டேன். இப்ப தலையும் சேர்ந்து தோசையும் சேர்ந்துன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப விவகாரம் என்ன? இப்ப பத்து உண்டோ? வயசுக்குள்ள போன பத்து இல்ல, பதினொன்று இல்ல, இன்னைக்கு தசமே நாளைக்கே காட்சி. இது என்ன விவகாரம் என்ன? தனக்கு வெளியில இருக்கும்போதுதான் இல்ல, உள்ள போனா உண்டாயிடு. அதே போலயே பகவானுக்கு உலகம் எல்லாம் உண்டா போயிடுது. சோ சகல பதார்த்தங்களும் தேவதைகளும் ஏற்ற ராட்சத கிண்ணற கும்புற்ற எல்லோருமே பகவானுடைய சுரூபம். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? பூதபுக்கு. அதனால்தான் சமஸ்த தேவதோத்தேசேன பிரவருத்தேஷ்வபி கர்மசு. எல்லா தேவதைகளுடைய உத்தேசமாக, தேவதைகளுக்கு இதெல்லாம் இந்தெந்த தேவதைக்கு என்று உத்தேசித்து செய்யக்கூடியதான எல்லா செயல்களையும் கடைகள் என்னாச்சு? கர்மசு பிரவர்த்தி புதம் புங்கே குணக்தி புதம் புக்தே, அது சாப்பிட்றார். அதனால அதுக்காக அவருக்கு பூத புக்துன்னு அவர் சாப்பிடுறது மட்டும் இல்லை, உங்களை சாப்பிட செய்கிறார். பகவான் நமக்கு என்ன ஹெல்ப் பண்றாருன்னு பகவத்கீதையில பயஞ்சாச்சல சொல்லுது. முதல்ல இந்த உலகத்தை தயார் பண்ணினார் அவர். அவர் பண்ணாத போனா உலகம் நீங்க எப்படி சாப்பிடுவேன்? சமஸ்த பிரபஞ்சத்தையும் தயார் பண்ணினார். உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப இஷ்டமா வந்துட்டே இருக்கு, மாமரம் எல்லாம் பூத்துட்டு இருக்கு, மாவடு வந்தாச்சு, அதுக்கப்புறம் மாங்காய் மாம்பழம். இதை நீங்க மாம்பழம் சாப்பிடணும்னு தலையில எழுதியிருக்க, போன ஜென்மால பண்ணியிருக்கேன்னா புண்ணியத்தை மாம்பழம் வரும். அது எங்க எந்த மாம்பழம் சாப்பிடணும் அதுக்கு தகுந்தா போல அது உங்க கைக்கு வரும், நான் சாப்பிடுது. புண்ணியம் பண்ணலன்னா கைக்கு வந்தாலும் கட் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வருவார், முழுக்க சாப்பிட்டு போயிடுவார். நம்ம விவகாரம் என்ன? அவளுக்கு யாராருக்கு எதது வேணுமோ, எந்த புண்ணிய கர்மா பாப கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அதனுடைய பலத்தை கொடுக்கும். கர்ம பல பிரதாதா பகவான். இப்படி உலகத்தை எல்லா பொருளையும் தயார் பண்ணின, பொருளை தயார் மட்டும் பண்ணின பொருமா உங்களை தயார் பண்ணணும். அதை நீங்க உட்கொள்றதுக்க வேண்டியதான இந்த ஸ்தூல சரீரத்தை தயார் பண்ணணும். ஸ்தூல சரீரத்தை தயார் பண்ணி உங்க மனசுல அதை சாப்பிடணும் உட்கொள்ளணும்னு ஆசைய தயார் பண்ணணும். எல்லாம் அப்படியே இருக்கும், எதையும் சாப்பிட மாட்டோம், என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைன்னு வந்துன்னா எல்லாத்தையும் சாப்பிடணும், தார்த்தம் நினைக்க விடாது. அது அப்புறம் முதல்ல இருக்குன்னு ஏகாசம் ஏஜிஸ்தமே போட்டிருங்க. அப்புறம் விவகாரம் என்னென்ன? அதை உட்கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்கணும். அதற்கு பிறகு இதை சாப்பிட்டா ஜீரணமாகணும். அன்னாதோ வசுதானோ விந்ததே வசு ஏவம் வேதா, உட்கொண்ட பிறகு அதை ஜீரணமாகணும். ஜீரணமாகறதுக்கு என்ன சார் பண்றது? அவர் பார்த்தாராம், நான் ஜீர்ணம் நானும் பண்ணிடுறேன். அகம் வை ஜுவானரோ பூத்வா பிராணினாம் தேக மாதிரா பிராணாபான சமாயுக்தா பஜாமியன்னம் சதுர்விதம். உலகத்தை உண்டு பண்ணினார், உலகத்தில் இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களை உண்டு பண்ணி பொருள்களை உண்டு பண்ணினார், அதை உட்கொள்றதுக்கு உங்களுக்கு சரீரத்தை கொடுத்தார், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சார், அதை உட்கொள்ளணும் எனக்கூடியதான எண்ணத்தை உங்களுக்கு உண்டு பண்ணினார். பிறகு நீங்கள் உட்கொண்ட பிறகு அதை ஜீரணமும் பண்ணி வச்சார். மறுபடியும் நீங்கள் உட்கொண்டதான பதார்த்தங்கள் நம்ம எப்படி ஏதோ ஒன்று என்ன பண்ணிப்போம், அது ஜீரணமாகுமா ஆகாதான ஒன்று. நாக்குக்கு சுவையாக இருந்தால் போட உள்ள அவ்வளோதான் மனுஷனுக்கு, இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா என்ன ஏது தெரியாது, உள்ளே போட்டுடுறான். அது பகவான் பார்க்குறாரு, அடாடா இவரை காப்பாற்றணுமே, இன்னொரு 40 வருஷம் இவர் உயிரோடு இருக்கணுமே, அல்லல் பட வேண்டாமா, உலக அதுக்காக தானே பிறந்திருக்க, விவகாரம் என்னென்ன. ஸோ அதுக்காக இன்றைக்கே காப்பாற்றின்ட்டுருக்கார் உங்களை. விவகாரம் முழுக்க பிராரப்த கர்மா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் காப்பாற்றுறார். ஸோ விவகாரம் பயத்துக்குள்ளே இவைகள்லாம் தயார் பண்ணி அதை மறுபடியும் ஜீர்ணம் பண்ணி சரீரம் முழுக்க போகும்படி பண்ணிட்டுருக்கார். ஸோ அவர் சாப்பிட்றாரு மட்டும் நினைக்காதுங்க, திருஷ்டி வச்சிடாதுங்க, பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு, உங்களை சாப்பிட வைக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிட்றாரு, யாரை அவர் இருக்க தொட்டு தான் உள்ள அவர் வைஸ்வான ரூபமாக இருக்கார், அதனால தான் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கார். ஆகையார் புக் அவர் புங்கே இது ஹுத புக்கு ஹுதம் புனத்தீட ஹுத புக்கு, நம்மளை எல்லாம் உட்கொள்ளும்படி பண்ணுறாரா. இப்போ நிஜமாக அவர் எப்படி சொல்கிறார் சார், தான் மட்டும் சாப்பிட்டாரா என்றால் எல்லாருக்கும் கோபம் வரலாம், ஆனால் அவர் எப்படி என்ன, தானும் உட்கொள்கிறார் மற்றவர்களுக்கும் கொடுக்குறார். பகவானுடைய சொரூபம் பிப்ரத்வேணும் ஜட்டத பட்டதே, அழகான ஒரு கையில் முன் புல்லங்கள், அதை என்ன பண்ணினார், சாப்பிடணுமே சாப்பிட்றப்ப ரெண்டு கையும் வேணுமே, என்ன பண்ணார், அந்த புல்லாங்குழலையும் அந்த வேத்திரத்தை தண்டத்தையும் எடுத்து அந்த இடுப்பில் சொருங்கிட்டாராம். ஒரு கையில் என்ன பானவோ மற்றோட கபலம் அந்த தயிர் சாதம், அந்த தயிர் சாதத்தை வச்சுண்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன வடுமாங்காய் வச்சுண்டு. இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக வடுமாங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பேப்பரில் போட்டிருக்கான், இருக்கா ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்து அதை நல்லா அலம்பி மேலே எல்லாம் இது பண்ணி அதுக்கு விளக்கெண்ணை தடவி நிறைய விளக்கெண்ணை போட்டுறதுக்கு அப்புறம் அது வேற என்னமோ ஆகிடும், கொஞ்சமாக தடவி அதெல்லாம் சரி பண்ணி உப்பில் போட்டு என்னமோ போட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கலை வேறு விவகாரம் என்ன. அப்படி பானவும் மதுரண கபடம் அந்த ஒவ்வொரு ரெண்டு வரல தற்பல அந்த அங்குலீட்டும் அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணினார், ஆசபி ஆசையன் நம்ம பிஸ்வைகி குழந்தைகள்லாம் சிரிப்பு மூட்டின்றே சாப்பிட்டு இருக்காராம். இவரும் சாப்பிட்றார் அம்மாலையும் சாப்பிடுங்கபடி பண்ணுறார். இப்படி இருக்கணும், இந்த ஒன்றா சாப்பிட்றதுங்கிற ஒரு வழக்கம் போவே போயிடுது. இப்போல்லாம் அவள் அப்பா தனியாக சாப்பிட்றார், அம்மா தனியாக சாப்பிட்றாரு, அதில் குழந்தைகள் தனியாக சாப்பிட்றாரு, என்ன டைம் ஒன்றா ஒத்துட்டு வரல சார், எல்லாரும் ஒரே விதமும் ஒரே சமயத்தில் தான் சாப்பிடணும், அது ஒரு டிசிப்ளின் வேணும். சமைச்சது சமைச்சவாளுக்கு இருக்கான்னு பார்க்க தெரியணும், இது ரொம்ப நன்னா இருக்கு இன்னும் போடு போடுன்னு இவ சாப்பிட்றோம் பூதம் மாதிரி, சமைச்சவாளுக்கு ஒன்றுமே இருக்காரு விவகாரம் முழுக்க. முதல்ல விவகாரம் என்னன்னா எல்லாருக்கும் வரும்படி சாப்பிடணும். அதே போலயே இலையில பரிமாறுறப்ப முதல்லயே சாப்பிடக்கூடாது, இது பைத்தியம் அவனுக்கு தெரியல. சிப்ஸ் வந்ததுமே முதல்ல சாப்பிடுவான், வடை வந்ததுமே சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ரசகுல்லா வரும், ஐயோ இடம் இல்லையே. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் தெரியும்னா இலையில முதல்ல வரிசையா எல்லாத்தையும் போட்டு அப்புறம் தான் பரிசோஜனம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு விவகாரம் என்ன, இந்த ஆந்திரால இருந்தா இந்த தயிரையும் ரசத்தையும் வைப்பா, என்ன நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடணுமா, என்னென்ன ஐட்டம்ஸ் அங்கே இருக்கு, இதில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அப்புறம் சாப்பிட்றதுக்கு, இப்படி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தார் உலகத்தில். நம்ம எல்லாத்தையும் விட்டோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆசையன் நர்ம பேஸ்வகி சந்தோஷமாக சிரிப்பு ஓட்டிகிட்டே சாப்பிடணும். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமோ, நான் டிவியை ஆன் பண்ணிவிட்டேன், அவன் அடிச்சுட்டே இருக்கான் குத்தின்ண்டே இருக்கான் அவங்க, அதை கேட்டுட்டே சாப்பிட்றான். அந்த உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் குரோதமாக மாறிண்டே இருக்கு. நம்ம சாப்பிடும் பொழுது சந்தோஷமாக இனிமையாக பகவத் தியானத்தோடு சாப்பிடணும், இல்லை குழந்தைகளோடு சேர்ந்து இந்த கதை பேசிட்டு சிரிச்சுட்டே சாப்பிடணும், அப்படி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது. பழைய நாளில் 8 குழந்தைகள் இருந்தால் பாட்டியம்மா என்ன பண்ணா தெரியுமோ, நான் எல்லாரையும் உட்கார வச்சு அவள் பேசிச்சுக்கிறது இல்லை, இந்த பாட்டியம்மா பேசஞ்சு எல்லாருக்கும் கையில போட்டுட்டே இருப்பா, அது எல்லாரும் சாப்பிட்டே இருக்கும். கடைசியில ஒரு பகுதி இருக்கு பதில அது எனக்கு எனக்குன்னு ஒவ்வொருத்தரும் சண்டை கொடுப்பான். அதனால அந்த பாட்டி என்ன பண்ண தெரியுமோன்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி தான் சாப்பிட்டான். எந்த குழந்தை கொடுத்து சண்டை வருத வாரம் முழுக்க இப்படி எல்லாரையும் சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விவகாரம். சகல பதார்த்தங்களையும் தான் உட்கொள்றது மட்டுமல்ல மற்றவர்களும் உட்கொள்ளும்படியும் பண்றதுங்கிறது அதான் நிஜமான அழகு. அதனால பகவானுக்கு என்ன பேரு, சுருச்சிஹி சுருச்சிஹி, சோபனமான ஒரு ருதியை உள்ளவர். அதனால்தான் சோபனா ருச்சிஹி தீப்திஹி இச்சாவா அத்யா இது சுருச்சிஹி, சோபனா ருச்சிஹி, அழகமான ஒரு ருதி. எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் சேர்ந்து சேரணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர். அதனால சோபனா ருச்சிஹி அப்படின்னு தீப்திஹி இச்சாவா எத்ய அத்யா அப்படின்னு இதான் அசௌய தாம்ரோ அருண உத பப்ருசு மங்களா வேதம் சொல்றது. அசௌய தாம்ரஹா, இந்த காப்பர் இருக்கு பார்த்தல சொப்பு, அந்த சொப்பு பாத்திரத்தை தினந்தோறும் துவைக்கணும், அது கிளீன் பண்ணணும். அது இல்லைன்னா அது அகோரமா இருக்கும். அது தினந்தோறும் கிளீன் பண்ணணும். அதுக்கு பீதாம்பரின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு தேய்க்கணும். அது பளபளான அழகா இருக்கும். அந்த சிவப்பு கலர் இருக்கு பார்த்தல அதுதான் எல்லாரையும் அட்ராக்ட். பிளட் ரெட் இல்லை, அது பார்க்கணும். காப்பருக்கு தனியே ஒரு கலர் அசௌய தாம்ரோ அருணா, அந்த சிவப்பான கலர், சிவப்புன்னா கொஞ்சம் சிவப்பா இருக்கிறது சேர்ந்த கலர். அசௌய தாம்ரோ அருண உத பப்ரு சுமங்கலா, சுமங்கலா, அழகான ஒரு மாங்கல்யத்தை காட்டி கொடுக்கிறவர். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சூரியனையும் சொல்றது, உதிக்கிற சூரியனையும் சொல்றத எங்க பகவானையும் சொல்றது. ஆகிய சுருச்சின்னு சோபனமான ஒரு ருச்சி, அழகான ஒரு சுவை. இன்னொன்று ருச்சின்னு சொன்னால் என்ன சார், நம்ம சாதாரணமாக இது எப்படி இருக்கு, எனக்கு இதில் ரொம்ப ருச்சியாக இருக்குது, இதில் பாட்டு கற்றுக்கணும். இல்லை பாட்டு என்ன சுவையா, இந்த வாயில் சாப்பிட்றதா, என்ன ருச்சியாக இருக்க, ரொம்ப ருச்சியாக இருக்கு, என்ன ரொம்ப அழகாக வாழ்ந்துருக்கேன், ரொம்ப ருச்சியாக இருக்கு. இந்த ருச்சின்னு என்ன அர்த்தம், இஷ்டம்னு அர்த்தம். ஸோ ருச்சிங்கிற பதத்துக்கு இஷ்டம்னு அர்த்தம். சுருச்சி ரொம்ப நல்ல, அது ரொம்ப நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்க, ரொம்ப பற்றுதல் இருக்க அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எந்த பொருளையும் பற்றுதல் வரணுமே ஆனால் அங்க பகவத் அனுகிரகம் இருக்கணும். இந்த பகவத் அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு நல்ல வழியில பற்றுதல் வரும். லோகத்துல ஜனங்கள் பாருங்க சார், என்னென்னமோ எங்கேயோ போறான், சினிமாக்கு போறேங்கிறான், டிராமாக்கு போறேங்கிறான், வேற எங்கேயோ போறேங்கிறான். பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருதா, அப்படி வந்தாலும் அதை அமல்படுத்த முடியலன்னு வச்சுங்களேன், பட் ஆசையே வரல. யாராவது பகவானை தெரிஞ்சுக்கணும், புராணங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம வேதங்கள்ல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை. அப்படி ஆசை இருக்கிறவாள பார்த்தாலும் அவன் என்ன நினைக்கிறான், இவாள்லாம் பைத்தியம், பொழுது போகல, இவாளுக்கு வேற ஒண்ணு. ஏன் சார் வேதாந்த கிளாஸ் போயிட்டு இருக்காரு, அவர்னர் டிவி பார்த்தா அவர் காதுல கேட்காது சார், அதனால இங்கே வர்றாங்க. அப்ப இங்க வந்தா ஏதாவது கேட்குமான், அதனாலதான் ஏதோ தன்ன தூக்கம் வருதுன்னு வர. இதுதான் மற்றவர்களுக்கு உங்க மேல இருக்கிற அபிப்பிராயம். விவகாரம் என்னன்னா, இது நல்ல வழிங்கிற எண்ணம் அவளுக்கு வரல, அந்த சோபனமான நல்ல விஷயத்துல அவளுக்கு ஒரு ருச்சி ஏற்படல. அந்த ருச்சி ஏற்படாதனாலதான் ஏன் ஏற்படல, பிராரப்த கர்மம், சத்சங்கம் வரல. சத்சங்கம் வந்து ஒரு நாலஞ்சு கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சிடணும், அப்புறம் தானாக வளர ஆரம்பிச்சிடணும். முதல் முதல்ல வர்றதுதான் ரொம்ப கஷ்டம், அது வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் தானாக பகவானுக்கு வர. ஒரு அடி நீங்கள் பகவானுக்கு முன்னால் போட்டோம்னா பகவான் என்ன பண்ணுவார், நாலடி முன்னால் வந்து உங்களை அழுதுன்னு போவார். ஆனால் அந்த முதல்லையே நம்ம பண்ணலையே, நமக்கு இப்படி நல்லதை கூப்பிட்டு பண்ணக்கூடியவர் யார், பகவான் தான். ஆகையால் அப்படிப்பட்டதான நல்ல எண்ணத்தை உங்களுக்கு வரும்படி உங்க மனசுல தோணும்படி பண்றவர் சுருச்சி. நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம், எப்படி இருந்தோம் உலகத்துல இருக்கிறவா, எப்படி இருந்தாலோ அப்படி அவளோட தானே இருந்தோம், உலகமே வசத்தின்னு தானே நினைத்துட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் நம்ம இதை கேட்போம்னு எண்ணி நினைச்சு பார்த்தோமா, இப்படி வரும் நினைச்சு பார்த்தோமா, ஏதோ பக்தி இருந்தது, பக்தி இல்லாத வியக்தி கிடையாது உலகத்துல. அவன் என்ன பண்ற, ஏதோ பகவானுக்கு ஒரு ஊதுவத்தை ஏற்றி வச்சு விட்டு வழக்க வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி அவ்வளோ, அதான் ரொம்ப ரிலீஜியஸ். அதுலேயும் ஒரு விபூதி வச்சுட்டான்னா சொல்லவே வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தவா, இப்படி சாஸ்நாமத்தை கேட்டுண்டு அவருடைய தத்துவத்தை சுவைத்து ரசித்து அது புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. அதுக்கு தகுந்ததான சந்தர்ப்பங்களை பகவான் தயார் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அது அவர் அனுகிரகம் தான். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சுருச்சிகி, சோபனமான ருச்சியை கொடுக்கிறார். சோபனா ருச்சிகி தீப்திகி இச்சாவா அஸ்யா இதி சுருச்சிகி. அதுக்கப்புறம் பூதபுக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விபு சர்வத்திர வர்த்தமானத்வா திரையாணாம் லேகானாம் பிரபுத்வாத் விபு. பகவானுக்கு விபு, விபுன்னு சொன்னால் சர்வமூர்த்தம் யோகித்வம் சயோகித்வம் விபுத்வம்னு சொல்கிறான் நையாயிகர். இந்த உருவம் இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் தொட்டுக்கொண்டு இருக்கிறது தான் விபுத்வம்னு சொல்கிறார். அதை விபுத்வம் நாம் சொல்லலை. வேதாந்தத்தில் விபுன விசேஷேன பவதி, எல்லா இடத்துலையும் எல்லாமாக இருக்கார். அதான் விபு. பகவான் தான் எல்லாமா இருக்கார். காத்தாவும் இருந்தா இருக்கார், ஆகாசமாகவும் இருந்தா இருக்கார், மனுஷாலாகவும் அவர் தான் இருக்கார், பாணிகளாகவும் இருந்திருக்கார். உலகம் முழுக்க அவருடைய சரீரம், உலகம் முழுக்க அவருடைய அதான் அவருக்கு விராட் சரீரம் விஸ்வம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால பகவான் சொல்லும் பொழுது விஸ்வம் விஷ்ணு வஷட்கார பூதபவ்ய பவத் பிரபு. விஸ்வம் விஷ்ணு, உலகமே அவருடைய ஸ்வரூபம், உலகமே அவருடைய ஸ்வரூபமாக இருக்கமையானால் ஆனால் நல்லவன் கெட்டவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் ஏதாவது இருக்கும் எல்லாம் அவருடைய. உங்களுக்கு ஒரு வியக்தி என்ன பண்ணினார், சாப்பிட்டே இருந்தார், ரொம்ப நல்லா இருக்கு திருப்பதி லட்டு கொண்டு வந்து கொடுத்தார், ஜம்முன்னு சாப்பிட்டுருக்கார். இவர் சாப்பிட்றப்ப ஏதோ ஒரு எண்ணத்தில் நன்னா கடித்து சாப்பிட்டுருக்கார் சார். தெரியாமல் இந்த நாக்கு சும்மா இருக்கப்படாதோ, ரெண்டு பல்லு நடுவில் போய் மாட்டின்னு அந்த பல்லுக்கு தெரியுமா அது லட்டுன்னு நினச்சதை கடிச்சு விடுத்து நாக்கு கடிச்சு விடுத்து. நாக்கு ஒரே வலி. இப்போ என்ன பண்ணிட்டு இவனே கையால் பல்லை அடிக்க முடியுமான்னு, இவன் பல்லு தான் இவன் நாக்கை கடிச்சு விடுத்து நாக்கு ரொம்ப வலியாக இருக்க, இப்போ ஏன் பல்லே நீ போய் கடிச்சேன்னு வா நாக்கை கேட்க முடியுமா, பல்ல கேட்க முடியுமா? கேட்டால் என்ன சொல்ல தெரியுமோன்னு, அது நான் பாட்டுக்கு எப்போ என் காரியத்தை கடிக்கிறது கடிச்சுட்டு இருந்தேன், இந்த நாக்கை தான் நடுவில் வந்தது. நாக்கை கேட்டேன்னா நாக்கு என்ன பதில் சொல்லுமோ தெரியுமோண்ணா, இது நன்னா இருக்க பார்த்து கடிக்க வேண்டாமா, நான் பேசுறதுக்காக வந்தேன் அதுக்காக என்ன கடிச்சு விட்டார் அப்படின்னு யாரை தப்பு சொல்ல முடியும்? அதனால் ரெண்டும் நம்மளுடைய ஸ்வரூபந்தான், பல்லும் நாம தான் நாக்கும் நாம் நாம தான். ஆகையால் இந்த ரெண்டுலையும் ஒன்று ஒன்று கடிச்சு எடுத்துன்னா இன்னொன்று எப்படி வைய முடியாதோ, அதே போல் நீங்களும் பரமாத்மா நானும் பரமாத்மா இப்படி பாருங்கோங்கிறது. ஸ்ருதி என்ன சொல்றது, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் பாருங்க. அப்போ என்னது, எல்லாமும் பகவானா பார்த்தவளையானால் ஒத்தரத்தருக்கான அபகாரம் பண்ணினார் என்பதற்காக அவரை நீங்கள் அபகாரம் பண்ணினார்னு நீங்கள் கோச்சக்கூடாது. இந்த நன்னா இருக்க அவர் நம்ம தான் வைகிறாரே, பல்லு கடிச்சு எடுத்து நாக்க வைக்க முடியுமோ, நாக்கு நடுவில் வந்ததுன்னு நாக்க வைய முடியுமோ, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சர்வம் கல்விதம் பிரம்மா தஜ்ஜானி சாந்த உபாசிதா, எல்லாமும் பிரம்மஸ்வரூபம் தான். அப்படி பார்க்கணும், பார்க்க வரலை நம்ம, இது வேறு அது வேறுங்கிறோம். அப்படி அழகாக எல்லாவற்றையும் பகவானாக பார்க்குற ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தா, இதான் சுருச்சி விபு. இது எல்லாமாக இருக்கார். சர்வத்த வர்த்தமானத்வா த்ரயாணாம் லோகானாம் பிரபுர்வா இது பிரபு. விபுஹு பிரபுடன எல்லா லோகங்களுக்கும் அவர்தான் அதிபதி. ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பிரபு. விஹாய சகத ஜோதி ஸ்ருதிர் சத விபு. அடுத்தது ரவிர் விரோச்சன சூரிய சவிதா ரவிலோச்சன. அடுத்ததா நாமாக்கள் சூரிய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள். அத